وعن عمرو بن ميمون رضي الله تعالى عنه أنه قال لما تعجل موسى عليه الصلاة والسلام إلى ربه عمرو بن ميمون رضي الله عنه قال ربي كرارجل موسى عليه الصلاة والسلام رجل الله ودتلة مناجات سيدة بودي அல்லாஹு தஆலாவுடைய அவருடைய நெருக்கத்தை அடைந்த போது லம்மா ரஆ ஃபிலில் அர்ஷி ரஜுலன் ரஹபத்தஹு, ஒரு மனிதர் அவர் அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய நிழலில் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிற மரியாதையும் கண்ணியத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ரஹபத்தஹு பி மக்கானிஹி, அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிற அந்தஸ்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். وقال ان هذا الكريم على ربه عز وجل, الله இந்த மனிதரை எவ்வளவு சங்கைப்படுத்தி இருக்கிறான் என்று சொல்லியவர்களாக فسأل ربه, அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள் ஐ அஹபரஹு பிஸ்மிஹி, يا الله இந்த மனிதனுடைய பெயர் என்ன என்று கேட்டார்கள். فلن يخبره, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லவில்லை. وقال الله سبحانه احدثك من امره بثلاث, அவரிடத்திலே மூன்று செயல்கள் எனக்கு மிக பிரியமானவையாக ஆகிவிட்டன, அந்த செயல்களை வேண்டுமானால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அறிவித்து தருகிறேன் என்று அல்லாஹ் பதில் சொன்னார். அந்த மூன்று செயல் என்னவென்று சொன்னால் கான லா யஹ்சுதுன்னா ஸலாம ஆதாஹும் அல்லாஹ் மின் ஃபதலிஹி, இந்த மனிதர் உலகிலே வாழ்ந்த போது அல்லாஹ் ஒரு மனிதருக்கு கொடுத்திருக்கிற நியமத்துகளை கண்டு இவர் பொறாமைப்படவில்லை. யாருக்கு என்ன நியமத்துகளை கொடுத்தானோ அதை பற்றி இவர் பொறாமைப்படவில்லை. இரண்டாவது வக்கான லா யல்கு வாலிதைனை வாலிதைஹி, அவருடைய பெற்றோர்களை அவர் நோவினைப்படுத்தியதில்லை. வலா யமுசு பின் நமி மத்திய, மக்களுக்கு மத்தியிலே கோல் சொல்லி திரிந்ததில்லை. இந்த மூன்று செயல்களும் தான் இவரை என்னை நெருக்கமாக்கியது, எனக்கு பிரியமான செயலாக இவைகள் அமைந்து விட்டன என்று மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹால பதில் சொன்னான். பொதுவாக மார்க்கத்தில் ஒரு மனிதர் நிறைய அமல்கள் நஃபிலான வணக்கங்களை செய்வதன் மூலமாக அல்லாவை நெருங்க முடியும். அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் எந்த அமல்களை நமக்கு கடமையாக ஃபரலாக ஆக்கியிருக்கிறானோ அந்த ஃபரலான அமல்களுக்கு மேலாக நாம விரும்பி அதிகப்படியான நன்மைகள் செய்கிற போது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியும். அதே மாதிரி தான் அல்லாஹ் தடுத்திருக்கிற தீமைகளை கைவிடுவதன் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியும். அதில் இந்த செய்தியில ஒரு விஷயம் நமக்கு என்ன புரிகிறது என்று சொன்னால், அல்லாஹ் தடுத்திருக்கிற தீமைகள் என்று இரண்டு வகையான தீமைகள் உண்டு. ஒன்று நமக்கும் அல்லாஹுக்கும் மத்தியிலே தொடர்புடையவை, மது அருந்தக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கும் நமக்கும் தொடர்புடைய தீமைகள். இது ஒரு வகையான தீமை. இன்னொரு வகையான தீமை என்னவென்று சொன்னால் நமக்கும் மனிதர்களுக்கும் மத்தியிலே தொடர்புடையவை. எந்த மனிதரை நோபினைக்குள்ளாக்குகிறோமோ அந்த நோபினைக்குள்ளாக்கப்படுகின்ற அந்த செயல் நம்மிடத்தில் இருக்கும் வரையிலும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தரவே முடியாது. அவர் எவ்வளவு அமல் செய்தாலும் சரியே, பிற மக்களுக்கு தீங்கு செய்கிற, பிற மக்களுக்கு நோவினை உண்டாக்குகிற அந்த தீமை அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தராது. அது மட்டுமல்ல, நல்ல அமல்களுக்கு சில தீமையை அழிக்குகின்ற சக்தி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு ஒலுவுக்கும் ஒரு முறை ஒலுவு செய்கிறோம், அடுத்த நேரத்தினுடைய ஒலுவுக்கும் மத்தியில் இருக்கிற சின்ன தவறுகளை எல்லாம் அந்த ஒலு கலைந்து விடும். அதுபோல ஒரு ரமலான் மற்ற ரமலானுக்கு மத்தியில் இருக்கிற அந்த சிறு தவறுகளை அந்த ரமலான் அழித்து விடும். நோன்பு ஒரு ஜுமாவுக்கும் அது ஜுமாவுக்கும் மத்தியில் நடைபெற்றிருக்கிற சிறிய தீமைகளை என்ன செய்யும், அந்த ஜுமாவுடைய அந்த தாக்கம் அழித்து விடும் என்றெல்லாம் ஹதீஸில் வருகிறது. பெரும்பாவங்களை பற்றி சொல்லப்படவில்லை. எந்த நன்மையான செயலும் பெரும்பாவங்களை அழிக்குமா என்று சொன்னால் இமாம்களுடைய கருத்து பெரும்பாவங்களை அழிக்காது. பெரும்பாவங்களை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலமாகத்தான் அந்த பாவங்களை அழிக்க முடியும். ஆனால் இது மாதிரி நன்மையான செயல்கள் அவ்வப்போது ஏற்பட்டிருக்கிற தவறுகளை சிறு பாவங்களை அழித்து விடும். ஆனால் மனிதர்களுக்கு நோவினை கொடுக்குகிற, மனிதனுக்கு தீமை செய்கிற இந்த பாவம் இருக்கிறது, பெரும்பெரும் அமல்களை அழித்துவிடும். நாம் நீண்ட காலமாக சேர்த்து வைத்திருக்கிற தொழுகைகளை, நோன்பை, தான தர்மங்களை, அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையெல்லாம் செய்தோம் அதை எல்லாத்தையும் அழித்துவிடும். அந்த அளவுக்கு சக்தி பெற்றது. எனவேதான் தீமைகளிலிருந்து ஒரு மனிதன் முழுக்க முழுக்க விலகி நடக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக பிறர்களுக்கு நோவினை ஏற்படுத்துகிற, பிறர்களுக்கு சங்கடத்தை உண்டாக்குகிற தீமைகளிலிருந்து முழுக்க முழுக்க விலகி இருக்க வேண்டும். இங்க இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தியை பார்க்கிறோம், ஆக்குள் அந்த மனிதர் பெற்றோர்களுக்கு நோவினை கொடுத்ததே இல்லை, ஒரு சிறு அளவிலும் கூட அவருடைய மனம் நோகும்படி அவர் நடந்து கொண்டதில்லை, அதுபோலத்தான் கோல் சொல்லி திரிந்ததில்லை, பிறர்களை பார்த்து பொறாமைப்பட்டதில்லை, இதுதான் எனக்கு விருப்பமான செயலாக அமைந்து விட்டது, எனவேதான் நான் அவருக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறேன், என்னுடைய அரசுக்கு கீழே அவருக்கு ஒதுங்கும் இடத்தை தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் பதில் சொல்கிறான். ஆனால் இந்த தீமைகளை விடுவது அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய நெருக்கத்தை உண்டாக்கி வைக்கும் என்பதை நாம் இங்கே சிந்திக்க வேண்டும். மனிதர்களிடத்தில் அதிகமாக ஏற்படுகிற தீமைகள் பிறர்களுக்கு நோவினை கொடுப்பதன் மூலமாகத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் ரைபத்து அஷத்து மின ஸினா, புறம் பேசுவது என்பது விபச்சாரத்தை விட கொடியது என்று சொன்னார்கள். விபச்சாரத்தை விட கொடியது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் சொல்லல்லா, அது எப்படி விபச்சாரத்தை விட அது கொடுமையானதாகும்? சொல்லலாம் சொன்னார்கள், விபச்சாரம் ஒரு மனிதன் செய்கிறான், அல்லாஹ்விடத்தில் அவன் பாவ மன்னிப்பு கேடுகிறான், அல்லாஹ் நினைத்தால் அவனை மன்னித்து விடலாம், ஆனால் பிறர்களை பற்றி குறை சொல்லி புறம் பேசித்திருக்கிறவன் அவனுடைய பாவத்தை மன்னிக்கப்படுவதில்லை. எதுவரையிலும் என்று சொன்னால், சம்பந்தப்பட்ட நபர் மன்னிக்குகின்ற வரையிலும், அந்த யாரை பற்றி பேசினானோ அந்த மனிதர் இவனை மன்னித்தால்தான் அல்லாஹ் மன்னிப்பான், அதுவரையிலும் அவனுக்கு மன்னிப்பு கிடைப்பதில்லை. இப்படி பார்க்கிற போது பிறர்களை நோவினைப்படுத்துகிற அந்த செயல் எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் இங்கே சிந்திக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே ஒரு முறை உட்கார்ந்து சஹாபாக்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து இருந்தார்கள். அப்போது சொன்னார்கள், இப்போது ஒரு சுவர்க்கவாதி வருவார், சுவர்க்கவாதியை பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் அவரை பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே திரும்பி பார்க்கிறார்கள். பார்க்கிற போது ஒரு மனிதர் உலூ செய்து விட்டு தண்ணீர் சொட்ட சொட்ட ஒரு கையிலே, இடது கையிலே செருப்பையும் கையிலே எடுத்து பள்ளிவாசலுக்குள்ளே வருகிறார். எல்லாரும் அவரை அமைதியாக பார்த்தார்கள். அவர் வந்தார், தொழுது விட்டு போய்விட்டார். இரண்டாவது நாளும் அதுபோன்றே செல்லல்லாஹு உட்கார்ந்து இருக்கிற போது சொன்னார்கள், இப்போது ஒரு சுவர்க்கவாதி வருவார், சுவர்க்கவாதியை பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் அதை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஏன்னா உலகத்தில் சொர்க்கவாதியை பார்க்கிறதுங்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயம். செல்லல்லாஹு சொன்ன போது சஹாபாக்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது. திரும்பி பார்த்தார்கள், நேற்று வந்த அதே நபர் தான் அதே கோலத்தில் இப்போதும் வந்தார், வந்து தொழுந்து விட்டு போய்விட்டார். மூன்றாவது நாளும் அதுபோலவே நடக்கிறது. அவரே அது மாதிரி வந்தார், தொழுந்து விட்டு போய்விட்டார். இப்படி பார்த்துக் கொண்டிருக்கிற போது அப்துல்லா அசரதியல்லாத்தரானவர்கள் பார்த்தார்கள், இவரிடத்தில் ஏதோ விசேஷமான அமல் இருக்கும்போல் தெரிகிறது, நாம் அவரிடத்திலே சென்று அவரிடத்திலே தங்கி அவர் என்ன நல்ல காரியங்களை செய்கிறார் என்று அறிந்து கொண்டு அவரை போலவே நாமும் சுவர்க்கவாதியாக ஆகிவிட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு நேராக அவருடைய வீட்டுக்கு போனார். போய் சொன்னார், எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு விட்டது, எனவே மூன்று நாட்கள் நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு நான் வந்து விட்டேன், உங்களிடத்தில் நான் தங்கிக் கொள்ளலாமா என்று கேட்டார். அவரும் அனுமதி கொடுத்தார். மூன்று நாட்கள் அப்துல்லா பின் அம்ர் பின் அஸ் அவர்கள் அவரோடு தங்கினார்கள். மூன்று நாட்களும் அவர் வருவார், அவருடைய வேலைக்கு போவார், சாப்பிடுவார், உறங்குவார், தாஜிதெல்லாம் தொழுகிறதில்லை, சுபு தொழுகைக்கு தான் எந்திரிப்பார், சுபு தொழுகைக்கு ஜமாத்தாக கலந்து கொள்வார், இரவு நேரங்களில் எல்லாம் நின்று வணங்குவதெல்லாம் கிடையாது, சாதாரணமா இருக்கிறது போல இருப்பார். ஆனால் படுக்கையில் அப்படி இப்படி பறந்து படுக்குகிற போது, அந்த நினைவு வருகிற போது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வார். இதைத் தவிர அவருடைய விசேஷமான எந்த அமலையும் நான் காணவில்லை. மூன்று நாட்கள் முடிந்த பிறகு அவரிடத்தில் அப்துல்லா அமர் மனாசல்லாஹு கேட்கிறார்கள், நான் என்னுடைய தந்தையிடத்திலே வாக்குவாதம் எல்லாம் செய்து நான் மூன்று நாட்கள் வீட்டுக்கு வரமாட்டேன் என்று சொல்லியெல்லாம் நான் வரவில்லை, உண்மை அதுவல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை மூன்று தினங்களாக சுவர்க்கவாதி சுவர்க்கவாதி என்று சொன்னார்கள், உங்களிடத்தில் என்ன நல்ல செயல் இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்தேன் என்று சொன்னார்கள். சொன்னா, நீங்க பாத்தீங்கல்ல மூன்று நாட்களும் அதுதான், வேற ஒன்றும் விசேஷமா நான் எதுவும் செய்யறதில்லை. அப்துல்லா அமர் நாசர்தானுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது, அப்படி சொர்க்கவாதின்னு சொல்லுவாங்க. ஏதாவது நிறைய இரவுல நின்று வணங்குறவரா இருக்கணும், ஏதாவது நல்ல காரியங்களை அதிகமாக செய்யறவரா இருந்தா பரவாயில்ல. நிறைய செல்லல்லாத சொர்க்கவாதி என்று சொல்லிவிட்டார்கள் ஆச்சரியப்பட்டு இருக்கிற போது, சரி ஒன்றும் கிடைக்கவில்லை அவரிடத்துல விசேஷம், அவரை விட அப்துல்லா அமர்லா செல்லாத்தாலும் இரவு நேரங்களிலே நின்று வணங்குகிறவர்கள், தஹஜ்ஜுத் தொழுகையில் ஈடுபடுகிறவர்கள், நல்ல காரியங்களை எல்லாம் செய்கிறவர்கள், இப்ப நம்மளை விட உள்ள விசேஷமானவற்றை எந்த நல்ல செயலி இல்லையே என்று புரியாத நிலையில அங்கிருந்து கிளம்பினார்கள். கிளம்புகிற போது அந்த மனிதர் அப்துல்லா அமர்நாசர்கள் அவர்களை அழைத்து சொன்னார்கள், என்னிடத்தில் இருக்கிற ஒரு செயல் என்னவென்று சொன்னால், யாருடைய விஷயத்திலும் நான் என்ன செய்ய மாட்டேன், பொறாமை கொள்ள மாட்டேன், யாரை பற்றியும் தப்பாக எண்ண மாட்டேன். இதுதான் இடத்துல இருக்கிற விஷயம். இதை தவிர வேறு எது விசேஷமாக இடத்திலே இல்லை, எதுவும் இல்லை என்று சொன்னார். அப்துல்லா அமர்நாத் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், ஆம், நீங்கள் அந்த குணத்தில் இருக்கிற காரணத்தினால்தான் ரசூலுல்லா உங்களை சுவர்க்கவாதி என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு போனார்கள். யாரின் மீதும் பொறாமை கொண்டதில்லை, யாரையும் நான் தவறாக தப்பான கண்ணத்தோடு பார்த்ததில்லை, யாரின் மீது வீண் சந்தேகப்பட்டதில்லை என்ற கருத்தில் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த செய்தி நமக்கு என்ன புலப்படு, ஒரு மனிதன் நிறைய அமல் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, பிறர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருந்தாலே பெரிய விஷயம். அந்த மாதிரி வாழ்க்கை தான் வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில யாருக்கும் எந்த விதமான தீங்கும் ஏற்படக்கூடாது, அப்படிப்பட்ட பாதுகாப்பான வாழ்க்கை எனக்கு கொடு என்றுதான் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். ஏன்னா அதுதான் ரொம்ப பெரிய அந்தஸ்தை மறுமையில ஏற்படுத்தி தரும். மனிதர்களுக்கு மத்தியில இப்படிப்பட்ட செயல்கள், தவறான செயல்கள், தீங்கான செயல்கள் எவ்வளவு காலம் இருக்கிறதோ அது குழப்பத்திற்கு வழிவகுக்கும், பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும், பிறர்களுடைய மனது புண்படுகிற போது அது அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை உண்டாக்கி தரும். இவைகளை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பல ரகமா நாம் வாழும் காலமெல்லாம் யாருக்கும் நம் என் மூலம் எந்த தீங்கும் ஏற்படாத சுத்தமான வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள்வானாக.